ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 4. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இன்னொரு எடுத்துக்காட்டு வெண்பா இருக்கிறது. சிந்தித்தாய் சித்தம், தெரியாததாய் ஆங்காரம், புந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேறாம் அவ்வேறாம் போது போல் ஆங்கு. போதுன்னா பொழுதுன்னு அர்த்தம், காலம். போது பொழுது அல்லது காலம். உள்ளம் ஆங்கு. இந்த உயிரானது ஐம்பொறிகளின் வழியாக உணர்ந்த புலன்களை, புலன்கள்னா என்ன, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, மேலும் அந்த கரணங்கள் வழியாக உணர்கிறது. அதான பார்த்தோம், உணர்கிறது. அத மனமாகி பந்தித்து, மனம் தொழில் செய்கின்ற தொழில் என்னன்னு இல்ல சொல்றார். மனம் முதலில் மனத்தோடு கூடி அதுவாய் நின்று ஐம்பொறிகளில் ஒன்றால் தரப்பட்ட புலனை பற்றி நின்று இதுவோ அதுவோ என சந்தேகப்பட்டு அலமந்து. இப்போ நமக்கு அந்த கரணங்கள் இருக்குன்னா, அந்த கரணங்கள் பொதுவா பார்த்தோம் நம்ம, அந்த கரணங்கள் ஒவ்வொன்றும் என்ன காரியங்களை செய்யும் என்பதை இந்த பாடல் மூலமாக வரையறுத்து சொல்லுகிறார். இப்போ ஒரு பொருளை பார்த்தோம்னா இதுவா அதுவான்னு சந்தேகப்படக்கூடிய, முதல்ல பற்றும் பற்றி சந்தேகப்படும், அதை வந்து சங்கற்ப விகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாலை நேரமா இருக்கு, நம்ம போறோம் ஒரு இடத்துல, ஒரு உயரமா நிக்குது, அதை பார்த்த உடனே இது கட்டை, இது ஒரு கட்டையா இருக்கு அப்படின்னு முதல்ல மனசு நினைக்குது. அப்புறம் திடீர்னு அதுக்கு சந்தேகம் வந்துருக்கு, இது கட்டையா, அந்த கட்டை அசைற மாதிரி இருக்குது, அந்த கட்டை மேல கட்டையா தான் இருக்கும், அது அந்த கட்டை மேல ஏதாவது ஒரு கொடியோ அல்லது வந்து கயிறோ நீட்டி இருக்கும், லேசா ஆடும், ஒருத்தன் கையை நீட்டி கூப்பிடுறது போல தெரியும் உனக்கு. உடனே என்ன பண்ணுவான், கட்டையா இல்ல, முதல்ல கட்டைன்னு முடிவு பண்ணிடும், கட்டைன்னு முடிவு பண்ணிடும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்த உடனே இவனுக்கு இருட்டு நேரம், ஒருத்தரும் வரல, ஒரு தூரம் விட்டு ஒதுங்கிய பகுதி, உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடும், இது பிசாசா கட்டையா. முதல்ல கட்டை என்று தீர்மானிக்கும் அது சங்கற்பம், அப்புறம் இது பேயா கட்டையான்னு சந்தேகம் வந்து அது விகற்பம். மனதனுடைய தொழில் என்னன்னா சந்தேகம் கொள்ளுதல், இதுவா அதுவா, பாம்பா பழுதையா. இரு மாலை நேரத்துல சுருட்டி கொண்டு கிடக்கின்ற அந்த பழுதையை பார்த்து, அந்த வைக்கோலில் பிரி அப்படியே வந்து கட்டி வச்சிருப்பாங்க கயிறு மாதிரி இருக்கும், அது அதை பார்த்த உடனே இது பாம்பா அல்லது வைக்கோலா என்று அவன் சந்தேகம், ஏதாவது இதுவா அதுவா, இது நல்லதா கெட்டதா, எது சரியா சரியில்லையா என்று சந்தேகப்படுகின்ற இயல்பு மனதுக்கு உண்டு. இப்ப ஒன்னு வரையறுத்து சொல்லியாச்சு, மனம் வந்து ஒரு காரியம் செய்யும், பற்றும், எதா இருந்தாலும் போய் பற்றியும். அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி, முதல்ல சொன்னோம்ல புளி சோறு உதாரணம் சொன்னோம் சொன்னீங்களா பாத்தீங்களா, அப்போ புளி சோறு என்று தெரிந்த உடனேயே சாப்பிடணும், அது பற்றும், உடனே பற்றிக்கும், உடனே உள்ள இருக்கிற அறிவு தான் சொல்லும், அப்புறம் ஏழு எடுத்து போடும் சித்தம் பையில பரட்டும், உடம்புல இருக்கிற வியாதி, அது சாப்பிட்டா என்ன நேரம், முன்னுடைய அனுபவம் என்ன, எரிச்சல் உண்டாகும், அப்புறம் மைத்தியர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிடணும், அவர்கிட்ட போய் 4 மணி நேரம் காத்து கிடக்கணும், அப்புறம் அவர் எண்டோஸ்கோப்பி விடுவார், உள்ள வைத்த வலிக்கும், இவ்வளவு துன்பம் தேவையா வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே மனம் என்பது பற்றும் சங்கற்ப விகற்பங்களை செய்யும் மனநிலையல். நம்ம சங்கற்ப விகற்பம் செய்யறோம், இதுதான் சொல்றான் இல்லையா, இது இல்ல அதுவா அதுவா இதுவா, விகற்பம் செய்தல், இதெல்லாம் மனதினுடைய தொழில் வரையறுத்து சொல்லுகிறார்கள். ஏன்னா நமக்கு இதெல்லாம் வரையறுத்தெல்லாம் வந்து நம்ம பாக்குறது இல்ல, நம்ம என்ன பெண்டுனம்னா வரையறுத்துருவோம், அதனுடைய விதி என்ன அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கிமிஸ்ட் தத்துவம் என்னன்னு தெரியும், ஆனா மனதினுடைய இயல்பு என்னன்னு நமக்கு தெரியாது, அதை சாஸ்திரம் வரையறுத்து சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது ஆங்காரமாய் தெரியாது, அப்படி சந்தேக, அப்படி ஆங்காரத்தை பற்றி நின்ற அந்த ஆங்கார வடிவமாக உயிர் நின்று இதனை இன்னது என துணிவேன், இது பாம்பா அல்லது பழுதையா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அது என்ன பண்ண துணியும், துணிஞ்சு என்ன பண்ண, எட்டி இருந்துட்டு ஒரு குச்சியால கல்ல தூக்கி போடுவான் அது மேல, அது ஏதாவது அசைஞ்சதுன்னா இவன் ஓடிடுவான், அசையில் என்ன குத்தி தீர்மானிச்சிரும், இது பாம்பு அல்லது பழுது என்ன தீர்மானிச்சிரும். அப்ப புந்தியாய் ஆய்ந்து பின்பு புத்தியை பற்றி, அந்த புத்தி சொருபமாகவே மாறி உயிர், அது என்ன பார்த்தமோ அதை பெயர் என முதலியவற்றால் இன்ன என துணிந்து எழுந்தது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப அது அசையவே இல்லை, இது கயிறு தான் என்று முடிவு பண்ணி அப்புறம் ஆமா அன்னைக்கு கூட இருட்டுல அப்படி ஒண்ணு பார்த்தோம், நேசமா பாம்புன்னு நினைச்சோம், உண்மையிலேயே அது கயிறா தான் இருந்துச்சு, பூம் கயிறு தான் அப்படின்னு சிந்தையில இருந்து பயில் எடுத்து போட்டு அதை உறுதிப்படுத்தி முடிச்சிடும். ஆகவே இந்த நான்கு காரியங்களும் நம்ம மனம்னு ஒரு ஒரே ஒரு பொருளை வச்சுதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் மனம் தீர்மானிச்சுன்னு சொல்லுவோம், மனம் தீர்மானிக்கல, என்ன தீர்மானிக்குது, அவன் என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சேன், மனசால நினைச்சேன் அப்படிமோ, அப்படி செய்யறது அகங்காரம், பழைய நினைப்புல இருந்து மனசால இருந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம், அது சித்தம். இப்படி நான்காக இருக்கிறது. அப்படி சித்தம் ஒன்றை சிந்திக்கும் பொழுது நான் சிந்தித்தேன் என்று சித்தம் அறியாது, இதுதான் முக்கியமான நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஏன் சிந்திப்பேன் அது தெரியாது, சித்தத்துக்கு தெரியாது, அது சடம், சித்தம் சடம். மனம் ஒன்றை பற்றி ஐயரும் போது என்ன ஐயரும், கட்டையை பார்த்து இது கட்டைதான் என்றும் சங்கற்பித்தும், கட்டையோ அன்றி வேறு எதுவோ என்று விகற்பித்தும் அறியும், சங்கற்ப விகற்பமாக மனம் இருக்கும். ஆகவே நான் சங்கற்ப விகற்பம் செய்தவன் நான் என்று மனம் அறியாது. ஆங்காரம், ஆங்காரம் ஒன்றை பற்றி ஆராயவும் துணியும் உட்பட்டு எழுத்தி உறும், ஆனால் நான் எழுத்தி விட்டேன் என்று ஆங்காரம் அறியாது. புத்தி ஒன்றினை இன்னதென்று தீர்மானிக்கும், ஆனா யான் தீர்மானித்தேன் என்று புத்திக்கு தெரியாது. ஆகவே இந்த நான்கினையும் ஒன்று சேர்த்து இந்த நான்கு அந்த கரணங்களும் தருகின்ற கருவியாக இருந்து தருகின்ற அந்த உணர்வை ஏற்று அறிவது. ஆகவே அந்த கரணங்கள் தம்மைத்தான் அறியாது. எனவே அந்த கரணங்கள் தம்மை நோக்க தாம் அசித்துதான், அவைகள் ஜட பொருள்கள் தான். ஆகவே அந்த கரணங்களை ஒன்று சேர்த்து அதன் வழியாக வருகின்ற அனுபவங்களை எல்லாம் அனுபவிப்பது அந்த கரணங்களின் வேறாகிய உயிர். ஆகவே அந்த கரணங்கள் உயிர் அல்ல, அது தெரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்றார். வெவ்வேறு தானிய துணிந்து, துணிந்து என்பதை துணிதலால்னு நம்ம பொருள் உண்டாக்கிக்கணும். அந்த கரணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளை தனித்தனியாக தருகின்றன இல்லையா. நான்கு அந்த கரணங்கள் இருக்கின்றன, நான்கும் நான்கு விதமான செயல்களை செய்கின்றன, ஒன்னொன்னு ஒரு ஒரு வேலையை செய்யும். மனம் பற்றி ஐயுறுகிறது, புத்தி தீர்மானிக்கிறது, சித்தம் மீள மீள சிந்திக்கிறது, ஆங்காரம் எழுத்தி விடுகிறது, ஒவ்வொன்றும் தனித்தனியான காரியங்களை செய்கின்றன. ஒவ்வொரு கருவி ஒவ்வொரு உணர்வையே எப்பொழுதும் தெரிவிக்கிறது, ஒரு கருவி வேற ஒன்று செய்யறது இல்லை. மனம் ஐயுறுகிறது என்றால் புத்தி என்னைக்காவது ஐயுருமா, ஐயுறாது, புத்தி தீர்மானிக்கும், மனம் தீர்மானிக்க தெரியுமா, தெரியாது, அதது செய்யற காரியத்தை அதுதான் செய்யும். ஆகவே ஒவ்வொரு கருவி ஒவ்வொரு உணர்வையே எப்பொழுதும் தெரிவிக்க வல்லது, வேறு உணர்வுகளை தோற்றுவிக்க அவைகளால் முடியாது. எல்லா உணர்வுகளையும் ஒருங்கே அறிவது உயிர். ஆகவே அந்த உயிரானது அந்த கரணங்களில் ஒன்று அல்ல, அந்த கரணங்களை வேறானது உயிர் என்று இந்த பாடலின் மூலமாக சொல்லுகிறார். அது எப்படி என்று கேட்டால் உதாரணம் சொல்றாரு, அருமையான உதாரணம். அவ்வேறாம் போது போல், போதுன்னா காலதத்துவம், கால தத்துவம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இறைவன் வந்து முதல்ல சுத்த தத்துவங்களை தோற்றுவித்தான், அதுக்கு அடுத்து அசுத்தங்களை தோற்றுவித்தான் இல்லையா, அசுத்தமாயிலும் தோற்றுவித்தான். காலம் அசுத்தமாய்க்கு அடுத்த முதல்ல தோற்றுவித்தது காலம். அந்த காலத்தில எங்கேயாவது பிளவு துண்டு இருக்கா, தொடர்ந்து கால தத்துவம் தோற்றுவித்திருந்து கால தத்துவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய வசதிக்காக கால தத்துவத்தை நாம் நாள் என்றும் இல்ல அதன் கீழே வருவோம், வினாடி என்றும் நிமிஷம் என்றும் மணி என்றும் நாள் என்றும் அதை இரவு பகல் என்றும் வாரம் என்றும் பட்சம் என்றும் மாதம் என்றும் வருடம் என்றும் பிரிக்கிறோம். எதை வச்சு பிரிக்கிறோம், இந்த காலத்தை பிரிக்கிறதுக்கு, காலத்தை பிரிக்கிறதுக்கு நம்ம எது ஆதாரமாக இருக்கிறது, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. சூரியன், வெரி குட், சூரியன், சூரியனை வைத்துதான் நம்ம தீர்மானிக்கிறோம். சூரியனை வைத்து அது இருக்கின்ற நேரம் பகல் என்றும் அது மறைகின்ற நேரம் இரவு என்றும், இந்த பகலை பாதியாகவும் இரவை பாதியாகவும், அப்ப பகலை பகுத்து அது மணியாகவும் மணியை நிமிஷமாகவும் நிமிஷத்தை வினாடியாகவும் பிரிக்கிறோம். இப்ப இருக்கிற விஞ்ஞான அறிவை கொண்டு இப்படியெல்லாம் பிரிப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது, சூரியன், சந்திரன், சந்திரன் வைத்தும் காலம் நிர்ணயிக்கிறோம், நட்சத்திரங்களை வைத்தும் காலம் நிர்ணயிக்கிறோம். மூன்றையும் வைத்துக் கொண்டு வினாடியிலிருந்து தொடங்கி வருடங்கள் வரலாம் நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் இவைகள் அவைகளை அளவுபடுத்துகின்றனவே தவிர இவற்றிற்கும் அப்பாற்பட்டது காலம் இல்லையா, சூரியனுக்கும் அப்பாற்பட்டது காலம் இல்லையா. மேலே வானவரும் அறியாத ஒரு கோலமே நீ ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே இவை வந்துவோம் காலமே என்று சொல் உன்னை காண்பதே. அப்ப காலதத்துவம் எல்லாவற்றுக்கும் அப்பாலாக இருக்கிறது. காலதத்துவம் தான், காலதத்துவத்தில் தான் இந்த உலகம் தோன்றுகிறது, காலதத்துவத்தில் தான் இந்த உலகம் நிலை பெறுகிறது, காலதத்துவத்தில் தான் இந்த உலகம் ஒடுங்குகிறது. இதற்கு அப்பாற்பட்டதாக நாலாவது தத்துவமாக காலம் இருக்கிறது. அப்ப காலதத்துவத்தை பிரிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற கருவி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நாள், பகல், மாதம், வருடம், இந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது காலம் இல்லையா. அதுபோல இந்த பொறிகள், அந்த கரணங்கள், உள்ளந்த கரணங்கள், இந்த 36 கருவிகளுக்கும் அப்பாற்பட்டது ஆன்மா. எப்படி காலதத்துவம் இந்த சூரிய சந்திரனுடைய சந்திரனால் பிரிக்கப்படுகிறதோ, இவைகளுக்கு வேறாக இருக்கிறதோ, சூரிய சந்திரனுக்கு வேறாக காலதத்துவம் இருக்கிறதோ, அதுபோல இந்த அந்த கரணங்களுக்கு வேறானது ஆன்மா, இந்திரியங்களுக்கு வேறானது ஆன்மா, உள்ளந்த கரணங்களுக்கு வேறானது ஆன்மா, 36 கருவிகளுக்கு வேறாக ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அதான் சொல்றார், அவ்வேறாம் போது போல் காலதத்துவம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் முதலியவற்றோடு கூடி அவற்றின் சார்பு பற்றி பகல் என்றும், இரவு என்றும், நாள் என்றும், மாதம் என்றும், ஆண்டு என்றும் பலவாறாக உணரப்படுகிறது இல்லையா. அப்போ அப்படி உணரப்பட்டாலும் உண்மையில் அந்த காலம் வேறுபாடு இன்றி சூரியன் வரானவற்றுக்கு காலம் வேறாக இருக்கிறது. அதுபோல இந்த உடலிலே ஆன்மா வசிக்கிறது, ஆனால் இந்த அந்த கரணங்களுக்கும் வேறானது ஆன்மா, பொறிகளுக்கு வேறானது ஆன்மா, 36 கருவிகளுக்கும் தத்துவங்களுக்கும் வேறானது ஆன்மா என்று நாம் தெளிவாக உணர வேண்டும். இங்கு காலதத்துவமும் ஆன்மாவும் ஓமையாக, காலதத்துவத்தை ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லி இருக்கிறார்கள். காலதத்துவம் ஞாயிறு முதலியவற்றின் சார்பாக இரவு பகல் முதலிய வேறுபாடுகளை உடையதாக இருக்கிறது. காலதத்துவம் எதால பிரிக்கப்படுகிறது? ஞாயிறு, சந்திரன், நட்சத்திரங்களால. ஆனால் காலம் ஞாயிறு முதலியின் சார்பாக இருப்பதல்ல, அதற்கு வேறானது. அதுபோல மனமுதலியுடைய முதலிய கருவிகளின் சார்பாக நம்ம பல விதமான உணர்வுகளை அடைகிறோம். சங்கற்ப விகற்பங்கள், தீர்மானித்தல், அப்புறம் மீள மீள சிந்தித்தல், ஐயுறுதல், இவைகளை அடைகிறோம். ஆனால் இந்த கருவிகளுக்கும் வேறானது ஆன்மா என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. சிந்தித்தாய் சித்தம், தெரியாததாய் ஆங்காரம், குந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேறாம் அவ்வேறாம் போதுபோல் ஆங்கு. அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு என்பார், அகார உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாது இவற்றை நாதம் உளம் வடிவாம் நாடில் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று. இங்க ஒரு முக்கியமான விஷயம், பிரணவம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம் இல்லையா, பிரணவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஓங்காரம் தான் பிரணவம். அது சமஷ்டி பிரணவம் என்றும் வியஷ்டி பிரணவம் என்றும் அதை சொல்லலாம். சமஷ்டினா ஓங்காரம், ஓம்னு ஒரு ஒரு ஏகாட்சரம்னு சொல்லுவாங்க அது. அப்ப எல்லாவற்றையும் அதுல வந்து 5 எழுத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. 5 எழுத்துக்கள் தனித்தனியா நம்ம சொல்றதில்ல, அதை சேர்த்து சொல்றோம். சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம், ஓம் அப்படின்னு சொல்லு. அப்படி சேர்த்து சொல்லும் பொழுது அதற்கு சமஷ்டி பிரணவம் என்று பெயர். அந்த பிரணவத்தில் 5 கலைகள் இருக்கின்றன, 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. அது என்னென்ன எழுத்துக்கள்னா, அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், 5 எழுத்துக்கள், அதை பஞ்ச கலைகள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்முடைய இந்திரியங்கள் இருக்கின்றன, அந்த கரணங்கள் இருக்கின்றனவே, அந்த கரணங்களை இந்த அக்ஷரங்கள் தான் இயக்குகின்றன. ஒலி தான் இயக்குது, நம்ம நம்ம உள்ள இருக்கின்ற அந்த கரணங்களை இயக்குவது ஒலி. அந்த ஒலி இயக்கித்தான் அந்த கரணங்கள் இயக்குகின்றன. எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த அந்த கரணங்களை இயக்குகின்றன என்பதை சொல்லுகிறார் இந்த பாடல சொல்ற. அகாரம் ஆங்காரம், அதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், ஓங்காரத்துல எத்தனை எழுத்து இருக்கு, 5 எழுத்து, 5 பஞ்ச கலைகள் என்று அதை சொல்வார்கள். நீங்க சொல்றது சாந்தியாதீதங்களை சாந்திகளை அதல்ல, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா குழப்பிடும். இப்ப என்ன, 5 எழுத்துக்களுக்கு 5 கலைகள்னு பேரு. இப்போ அதுல அகரம்ங்கிற எழுத்து அகங்காரத்தை செலுத்துகிறது, ஆங்கார தத்துவத்தை செலுத்துகிற எழுத்து அச்சரம் எது, அகரம். அடுத்தது உகாரம் புத்தி, அதுல அகரத்துக்கு அடுத்து உகாரம் இருக்கு இல்லையா, ஊ என்ற எழுத்து, அது எதை செலுத்துது, புத்திங்கிற இந்திரியத்தை செலுத்துகிறது. நமக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் மிக சூட்சமாக நடைபெறுவது, உள்ள நடைபெறுகிறது. புத்தி தீர்மானிக்கிறது, அந்த புத்திக்கு தீர்மானம் செய்கின்ற சக்தியை கொடுப்பது எது, உகாரம் என்ற எழுத்து, அக்ஷரம், அக்ஷரங்கள், ஒலி தான் இயக்குது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. மகாரம் மனம், மகரம் என்ற எழுத்து மனதை செலுத்துகிறது. விந்து, விந்துங்கிற அந்த கலை, அந்த எழுத்து சித்தத்தை செலுத்துகிறது. நாதம் புரடதத்துவத்தை செலுத்துகிறது. அப்போ நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளந்த கரணங்களையும் வெளியந்த கரணங்களையும், உள்ளே ரெண்டு அந்த கரணம் இருக்கு, உள்ளந்த கரணம் வெளியந்த கரணம், அந்த உள்ளந்த கரணங்களையும் வெளியந்த கரணங்களையும் செலுத்துவது எது? பஞ்ச கலைகள், ஓங்காரம், சமஸ்தி பிரணவம், ஏஸ்தி பிரணவம். ஏஸ்தி பிரணவம்னா அகர உகர மகர நாத விந்து, அது ஏஸ்தி பிரணவம். பிரித்தா வியஸ்தி, தொகுத்தா சமஸ்தி. சரி, நாதம் உளவடிவாம் இவற்றை பகாது நாடின் பிரணவமாம். இந்த ஐந்தையும் இவ்வாறு பகுத்து கணது தொகுத்து நோக்கினால், பகாது பகாதுனா பகுத்து பார்க்காமல் தொகுத்து பார்த்தால் பிரணவமாம். இந்த ஐந்து எழுத்துக்களும் எதிலிருந்து வந்திருக்கின்றன? பிரணவத்தில் இருந்து, ஓங்காரத்தில் இருந்து வந்திருக்கின்றன. இது எப்படி ஏற்படுகிறதுனா, இதுக்கு வந்து முதல்ல கடல் சொன்னாரு, வெளியில் இருக்கிற விஷயம் ஒரு அலை அடித்து இன்னொரு அலைக்கு போறது மாதிரி, அந்த இந்த இடத்துலயும் கடல் அலையை சொல்லுகிறார். இதுல என்ன, ஒவ்வொரு காட்சி உணர்வு, கருத்து உணர்வு, ஒரு அலை தோன்றுதல், இன்னொரு அலை தோன்றுதல், இந்த அலையில் தோன்றுகின்ற அந்த தொடர்ச்சியை சொல்லலைங்க, அலையலையாக ஒரு ஒரு அலையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு, அப்படி நமக்கு காட்சி உணர்வும் கருத்து உணர்வும் நமக்கு வருவதற்கு இந்த பஞ்ச கலைகளும் செயல்படுகின்றன என்பதை சொல்கிறார். போதம், போதம் கடல் திரையே போன்று, அகர முதலிய ஐந்து அக்கரங்களால், அக்கரம்னா என்ன, அக்ஷரம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, எழுத்துன்னு அர்த்தம். ஐந்து எழுத்துக்களால் என்னென்ன, நாதம், விந்து, மகரம், உகரம், அகரம், அந்த உணர்வுகள் புதிதாக தோன்றுகின்றன. இந்த உள்ளந்த கரணங்கள், வெளியந்த கரணங்கள்னால உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கும் பொழுது மாறி மாறி புதிது புதிதாக நமக்கு அலைகள் ஒரு அளவு தோணுது, இன்னொரு அளவு தோணுது, இன்னொரு அளவு தோணுது, இன்னொரு அளவு தோணுது. அது போல வெளியில இருக்கின்ற காட்சி எனக்கு ஒரு மாதிரி படுது, ஒரு பொருளை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி உணர்வு ஏற்படுகிறது. பாத்தீங்கன்னா ஒரு நாய், நாய் வீட்டுல வளர்ப்பாங்க, அந்த நாய் வந்து இப்ப நான் வெளியில இருந்து போறேன்னா அந்த நாய் போனோம்னா வாய் கலந்து கத்தும், பாயும், எல்லாம் பண்ணும். அந்த வீட்டுக்காரர் போகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து ஒண்ணுமே பண்ணாது, நம்ம போனோம்னு கத்தும். அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணு பண்ணாரு, வாங்க வாங்க பாரு, நமக்கு பயமாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காட்சி, புதிது புதிதான காட்சிகள் நமக்கு, அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. இப்போ நம்ம புளிச்சு ஒரு உதாரணம் சொன்னேன், ஒருத்தருக்கு சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு, இன்னொருத்தருக்கு சாப்பிட்டா துன்பமா போயிடும், இன்னொருத்தர் அதிகமா சாப்பிட்டா பொங்கல் சாப்பிட்டு அதிகமா சாப்பிட்டா மயக்க உணர்வு, மோக உணர்வு, மயக்கம் உண்டாகி விடுகிறது. ஆகவே இந்த இதை வந்து இன்னொரு பேரால சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம நம்ம சூக்கும பஞ்சா பஞ்சாக்கரம்னு கூட சொல்லுவாங்க, அஞ்சு எழுத்த இது சூக்கும பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. நம்ம பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம்ம இருக்கு, அதையும் நீங்க குழப்பிக் கூடாது இந்த இடத்துல பஞ்ச கலைகள். ஏன்னா இதே பேரை வேறொருத்த சொன்னா உங்களுக்கு குழப்பம் வருங்கிறதுக்காக இதை சொல்றேன், எப்படி சொல்லாம விட்டுடலாம். ஆகவே இதை இந்த ஐந்து பிரணவ கலைகளையும் சூக்கும பஞ்சாக்கரம் என்றும் சொல்லலாம், வியஸ்தி பிரணவம் என்றும் சொல்லலாம். நாதம், விந்து, மகரம், உகரம், அகரம். நாதம் என்ற தத்துவம், நாதம் என்ற அந்த எழுத்து, நாதம் என்ற எழுத்து எந்த தத்துவத்தை இயக்குது, புரட தத்துவத்தை இயக்குகிறது. புரட தத்துவத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அஞ்சு இருக்கு, அதான் புரட தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதை இயக்குது, ஆக உள்ள கரணங்களை பூரா இயக்குறது நாதம். அதுக்கடுத்து விந்து, அந்த நீங்க வந்து ஞாபகம் வச்சுங்க, நாதம் என்பது உள்ள கரணங்களை அனைத்தும் அந்த தொகுதி புரட தத்துவத்தை இயக்குது. அப்ப கூட தத்துவம் நமக்கு இயங்குதுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளா இயக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல, அது அக்ஷரங்கள் இயக்குகின்றன. இன்னும் இருக்கு, மேல போகணும், பார்க்கலாம், அடுத்த பாடல பார்க்கலாம். இப்போ நாத தத்துவம் புரட தத்துவத்தை, உள்ள இருக்கிற புரட தத்துவத்தை இயக்குகிறது. விந்து தத்துவம் சித்தத்தை இயக்குகிறது. மகரம் மனதை இயக்குகிறது. உகரம் புத்தி இயக்குகிறது. அகரம் அகங்காரத்தை இயக்குகிறது. அப்போ நம்முடைய இருக்கிற கருவிகள் எல்லாம் இயங்கி நம்ம தான் இயக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை வச்சு உண்மையாக இயக்குவது எது, அக்ஷரம், எழுத்துக்கள். ஆனாலும் இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும், எழுத்துக்களாக இருந்தாலும் அவையும் கடந்தானே, அவை எப்படி இயக்க முடியும் இல்லையா? எழுத்துக்களும் மாயிலிருந்து தோண்டி வருது, சுத்தமாயிலிருந்து வருது, மாயங்கிறது கடந்தானே, அப்ப அது எப்படி இயக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வரணும் உங்களுக்கு. ஏன் கேட்கல கேள்வி, பாக்கலாம் அடுத்தது. சரி, இந்த ஐந்து அக்ஷரங்கள்னு சொன்னது நான் முதலே உங்களுக்கு மூன்றாம் சுத்தம் நடத்தும் பொழுது இந்த ஐந்து அக்ஷரங்கள்னு வந்துச்சு. அப்ப நான் வந்து நான்காவது சுத்தம் நடத்தும் பொழுது விரிவாக சொல்லுறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மூன்றாம் சூத்திரம் முதல் அதிகரணத்துல, அதாவது பதினாறாவது என்பாவில், அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று உள்ளது, அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உள்ளது அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி மூணாம் சூத்திரம் மூன்றாம் அதிகரணத்துல, அன்றும் புலனாய் அஞ்செழுத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மணிவாசர் கூட சொல்லியிருக்கின்றார், உயையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்ப அக்ஷரங்கள் தான் நம்முடைய உள்ளந்த கரணங்களையும் வெளியந்த கரணங்களையும் இயக்குகின்றன. அப்ப அந்த உணர்வுகள் நமக்கு இல்லை என்றால் அந்த கலைகள், அந்த பஞ்ச கலைகள், அந்த ஐந்து எழுத்துக்களையும் நமக்கு இந்த உணர்வுகளை உண்டாக்கவில்லை என்றால் நமக்கு உண்மையான அனுபவம் நமக்கு ஏற்படாது. அப்போ கடவுள் வந்து அதுக்கு ஒரு பிரதிநிதியை, ஒரு யந்திரத்தை வச்சு ஸ்தாபிச்சிருக்காரு. எப்படி சாமி எல்லாம் நம்ம ஸ்தாபிக்கும் பொழுது உள்ள யந்திரம் வைக்கிறோமா இல்லையா, அது மாதிரி இந்த அந்த கரணங்கள் இயங்குவதற்கு உள்ள ஒரு அக்ஷரங்களை அவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அக்ஷரங்களும் மாயை சேர்ந்தது தானே, அதுக்கு எப்படி அந்த இயக்கக்கூடிய ஆற்றல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வெண்பாக்கு போயிடலாம். எண்ணிலவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணில் பகரயன் மாலடு பரமன் அதிதெய்வம் அகரம் உகரம் மகரம்தாம். எண்ணிலவு நம்முடைய சிந்தையிலே விளங்குகின்ற எண்ணம், எண்ணம்னா சிந்தை, நம்முடைய சிந்தையிலே விளங்குகின்ற ஓங்காரம், ஓங்காரம் ஓயாமல் நம்முடைய உள்ளத்திலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால இவர் என்ன சொல்றாரு, அத எண்ணிலவு ஓங்காரத்து ஓயாமல் இந்த உயிருக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கிறது, பிரபஞ்சம் அனைத்தும் ஓங்காரத்தினுடைய ஒலியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஓங்காரத்தின் கூறுகளாய் பொருந்திய விந்து நாதங்கள், நாதம் விந்து மகரம் உகரம் அகரம், அதிதெய்வங்கள் கண்ணில், அதிதெய்வங்களை சொன்னால் இந்த அக்ஷரங்களை இயக்குவதற்கு அதிதெய்வங்களையும் சாமி படைச்சிருக்கார். அவர்கள் உயிர் உள்ளவர்கள், அவர்கள் தான் ஒவ்வொரு அந்த கரணம், உள்ளந்த கரணம், வெளியந்த கரணங்களுக்கும் அக்ஷரம் இருக்கிறது. அக்ஷரம் தான் இயக்குது. அக்ஷரத்தை இயக்கிறது யாரு, அதிதெய்வங்கள். அப்போ இதுக்கெல்லாம் அதிகாரிய சாமி நியமித்து வச்சிருக்கார். நல்ல தகுதி பெற்ற ஆன்மாக்களை அக்ஷரங்களை இயக்குமாறு செய்திருக்கிறார். அவர்கள் அக்ஷரங்களை இயக்குகிறார்கள். அக்ஷரங்கள் அந்த கரணங்களை இயக்குகின்றன. அந்த கரணங்கள் இந்திரியங்களை இயக்குகின்றன. இந்திரியங்கள் விஷயங்களை பற்றி அனுபவங்களை அடையும். அப்ப நமக்கு அனுபவம் வர்றதுக்கு இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த அனுபவத்தை அடைவது நாம் தாம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இறைவன் ஒரு அனுபவத்தை உண்டாக்குவதற்கு இப்படி பல்வேறு நிலைகளில் நமக்கு அனுபவத்தை உணர்த்துகிறான். இன்ப அனுபவமோ அல்லது துன்ப அனுபவமோ அல்லது மோக அனுபவமோ நமக்கு வர வேண்டும் என்றால் இவ்வளவு கருவிகளை நமக்கு படைத்து அந்த அனுபவங்களை நமக்கு உண்டாக்குகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதிதெய்வம் கண்ணில் அதிதெய்வங்களை கருதிவிடுத்து ஈசர் சதாசிவமாம் முறையே மகேஸ்வரனும் சதாசிவனும் அவர் அகர உகர மகரத்து அதிதெய்வம் கண்ணில் அகர உகர மகரங்களுக்குரிய அதிதெய்வங்களை கருதிவிடுத்து பகர் அயன் மாலோடு பரமன் ஆம் முறையே சொல்லப்பட்ட பிரம்மன் மால் உருத்திரன் என்பவர் ஆவார். இப்ப பார்க்கலாம் சதாசிவன் என்ன பண்றாரு, நாதமாகிய கலை இயக்குகிறார். அந்த நாதமாகிய கலை எந்த தத்துவத்தை இயக்குது, உள்ள புரட தத்துவத்தை இயக்குகிறது. மகேஸ்வரன் அவர் விந்துவாகிய கலையை இயக்குகிறார், அதன் மூலமாக சித்தம் செயல்படுகிறது. ருத்ரன் மகரத்தை இயக்குகிறார், மகரங்கிற அச்சரத்தை இயக்குகிறார், அந்த மகரங்கிற அச்சரம் மனதை இயக்குகிறது. மால் திருமால் அவர் உகரமாகிய அச்சரத்தை இயக்குகிறார், அதன் மூலமாக புத்தி தத்துவம் நமக்கு இயங்குகிறது. பிரம்மன் அகரத்தை இயக்குகிறார், அதன் மூலமாக ஆங்காரமாகிய தத்துவம் நமக்கு இயங்குகிறது. பாத்தீங்களா, நமக்கு வர்ற ஒவ்வொரு அனுபவங்களும் எப்படி நமக்கு வந்து சேருகின்றன, அதை அந்த அனுபவத்தை கூட்டுவதற்கு கடவுள் எவ்வளவு அற்புதமான எந்திரத்தை நமக்கு ஒரு வழிமுறையை அமைத்துக் கொடுக்கிறார் அப்படின்னு. பொதுவாக பிரம்மன் மால் ருத்ரன் என சொல்லப்படுபவர்கள் சகலராகிய உயிர்களுக்கு உரிய பிரகிருதி மாயிலே செயல்புரிவோர். பிரகிருதி மாயில இருக்கக்கூடிய பிரம்மா ருத்ரன் மால் பிரகிருதி மாயில இருக்கக்கூடியவர்கள் அவர்களை இங்கு சொல்லல. இவர்கள் அக்ஷரங்களுக்குரிய தெய்வங்கள். இவர்கள் வாழ்கின்ற இடம் தெரியுமா, இவர்கள் சுத்தமாயில் வசிக்கிறார்கள். அகர உகர மகரங்களை செலுத்துவராக உள்ள இந்த இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற பிரம்மா மால் ருத்ரன் என்போர் இவர்கள் வேறு. இவர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னா சுத்தமாயில் வசிக்கிறார்கள். ஏன்னா வாக்குகளை இயக்குவது சுத்தமாயில் என்ன வருது, என்னென்ன வாக்குகள் வருகின்றன, தூக்குமை பைசந்தி மதுமை தூக்குமவைகரி தூலவிகரி அஞ்சு. ஆகவே அந்த சுத்தமாயின் காரியமாகிய அக்ஷரங்களை அங்கிருக்கின்ற தெய்வங்கள் ஆகிய சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் மால் பிரம்மா அயன் ஆகியவர்கள் இயக்குகிறார்கள் என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு அனுபவம் நமக்கு வருவதற்கு இவ்வாறு கடவுள் பல்வேறு நிலைகளில் நமக்கு அனுபவங்களை நமக்கு செய்கிறான். இந்த கூறிய பாடல்கள் எண்ணிலவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணில் பகரயன் மாலொடு பரமன் அதிதெய்வம் அகர உகரம் மகரந்தாம். அடுத்தது அடுத்த இரண்டாவது அதிகரணம், நான்காவது சூத்திரம், முதல் அதிகரணம் பார்த்திருக்கிறோம். முதல் அதிகரணத்தில் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்கு அந்தகரணங்களும் உயிர் அல்ல, இந்த நான்கு அந்தகரணுக்கு பேரானது உயிர் அப்படின்னு பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த அதிகரணம் இரண்டாவது அதிகரணம், சகசமலத்து உணராது அவை சந்தித்தது. இதுக்கு என்ன பொருள்னா, சகசமலமாகிய ஆணவமலத்தினால் அறியாமையில் ஆழ்ந்திருக்கின்ற உயிர் அவைகளை அந்த அந்தகரணங்களை கூடி நின்றது என்று பொருள். இதற்குரிய மேற்கோள், இனி இந்த ஆன்மா சகசமலத்தினால் உணர்வின்று, உணர்வின்றுன்னு உணர்வு இல்லாமல் போயிற்று. சகசமலமாகிய ஆணவம் இந்த உயிரை உயிர் தோன்றிய பொழுதே பற்றி இருந்தது அப்படித்தானே. அப்படி இயற்கையாக அதனோடு இருந்த மலமாதனால் அதற்கு சகஜ மலம், இயற்கையான குற்றம் மலம், மலம்னா என்ன அழுக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப இயற்கையாக ஒரு குற்றம் அதுக்கு சகஜ மலம்னு ஒரு பேர் தனியா வச்சதுனால வேற ஏதாவது மலம் இருக்கா?
செயற்கை மலம்,
செயற்கை மலம் இருக்கு. அது என்ன மலை? செயற்கை மலம். அந்த மலம் மாயா மலமும் கண்ம மலமும். இந்த ஆணவ மலம் வந்ததுனால ஏற்பட்ட மலம் அது. அந்த ஆணவ மலம் இல்லாட்டி இந்த மலத்தை இறைவன் உயிர்களுக்கு சேர்க்க மாட்டான். ஆனால் ஆணவ மலத்தின் காரணமாக வந்த மலம். ஆணவ மலம் வந்து பற்றுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? காரணம் இல்ல, எந்த காரணமும் கிடையாது. ஆனால் இந்த மலம், இந்த கண்ம மலமும் மாயா மலமும் பற்றுவதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஆணவ மலம் இருப்பதனால் ஆணவமலத்தை போக்குவதற்காக மாயாமலமும் கண்மமலமும் அந்த காரணம் இருக்கிறது. ஆணவமலம் சேர்க்கைக்கு காரணம் இல்லை. அந்த ஆணவமலம் இருப்பதனால் அந்த மலத்தை போக்குவதற்காக வந்த மலங்கள் கண்மமலமும் மாயாமலமும், அதற்கு ஆகந்துக மலம் அப்படின்னு. ஆகந்துகம்னா பின்னால் வந்து சேர்ந்தது அப்படின்னு. அப்படி கால பிரமாணத்தினால பின்னால் வந்து சேர்ந்தது கிடையாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வினாடி, அதாவது வினாடியை விட இன்னும் குறைந்த நேரத்தில் இறைவன் கருணை உள்ளவன் இந்த உயிர் தோன்றும் பொழுது அழுக்கோடு இருக்கிறது என்று எந்த நிமிடம் அப்படி இருந்ததோ அந்த நிமிடமே இறைவனுடைய கருணையும் பொங்கியது. அந்த கருணையை பொங்கிய உடனே அதுக்காக வந்து அவன் கண்ணோரத்தையும் மாயமலத்தையும் உடனே சேர்த்துட்டான். அது அதாவது முதல்ல இருந்த மலம் அதுக்கு பின்னாடி வந்து அதற்காக சேர்க்கப்பட்டவங்கிறதுனால பின்னாடி வந்ததுங்கிற பொருள் நம்ம சொல்றோமே தவிர, எப்பொழுதோ ஆணவ மலம் நமக்கு வந்ததோ அப்பொழுது உடனேயே அந்த வினாடியே கண்ம மலம் மாயாமலத்தையும் இறைவன் சேர்த்து விட்டான். அவன் கடவுள் ரொம்ப கருணை உள்ளவன். ஏஹோ இப்பதான் ஆணவ மலம் வந்திருக்கா, சரி 2 வருஷம் கழிச்சு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் சேர்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இல்ல. உடனடியாக அவருடைய கருணை வெளிப்பட்டு இந்த கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் சேர்த்து விட்டான். அது காரணம், இது காரியம் அப்படிங்கறதுதான். அதனால பின்னாடி வந்து சேர்ந்ததுன்னா ஏதோ காலம் ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்தது அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி பின்னால் வந்து சேர்ந்ததனால் அதுக்கு ஆகந்து கமலம், இனிமேல் இந்த இந்த விஷயம் வராது இல்லையா? விஞ்ஞான போதை நடத்திட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப இந்த விஷயம் வராது. அதனால இப்ப நல்லா நினைவில் வச்சுக்கணும். நீங்க சகஜமலம் ஆகந்து கமலம், ஆன்மா அந்த கரணங்களில் இருந்து வேறானது, அருளை அறிவுடை பொருளாக விளங்குவது. அப்ப அந்த கரணங்கள் அறிவில்லாத பொருளாக இருப்பது, ஆன்மா அறிவுடைய பொருளாக இருப்பது. ஆனாலும் அந்த ஆனாலும் வந்தாலே கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஆனாலும் செம்பினில் களிம்பு போல தன்னோடு உடன் தோன்றிய ஆணவமலத்தால் தானே எதையும் அறியாது, கருவிகளோடு கூடின்றுதான் எதையும் அறிய முடியும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஆணவமலத்தோடு இருக்கிறதுனால கருவிகள் துணை வேணும். ஏன் அப்படின்னா, அதுதான் ஞான துரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான் அதுங்கிறது ஏது. துரோதகம், துரோதகம்னா மறைத்தலை செய்வது. ஞானம் நம்மகிட்ட இருக்கு, உயிர்கிட்ட ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை மறைக்கிறது எது? ஆணவம். ஞானத்தை மறைத்து கொட்டு நிற்றலான், எது மறைத்து கொண்டு நிற்கிறது? ஆணவம். ஆணவம் என்பது குணமா பொருளா? பொருள். ஆணவம் என்பது ஒரு பொருள். ஆணவமரத்தினுடைய குணம் எது? மறைத்தல், அறியாமையை செய்தல். சில பேர் வந்து ஆணவங்கிறதே குணம்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. ஆணவம் என்பது ஒரு பொருள், அதனுடைய குணம் மறைத்தலை செய்வது, அறியாமையை செய்வது. ஞான துரோதகமாய்னா ஞானத்தை மறைக்கின்ற பொருளாய் இருப்பது ஆணவலம். ஆணவமரமானது ஞானத்தின் தொழிலை நிகழ ஒட்டாது அறிவே இல்லை என்னும்படியாக மறைத்துக் கொண்டு நிற்கிறது. இங்க ஞானம் இருக்கிறது, ஞானம் நிகழாமல் போய்விடுகிறது, செயல்படாமல் போய்விடுகிறது. அப்ப உயிருக்கு அறிவிக்கை செயல் இருக்கிறது, அந்த அறிவிக்கை செயல் முற்றிலும் நிகழாமல் செயல்படாமல் அதை மறைத்துக் கொண்டு நிற்பது ஞான துரோதகமாய் நிற்பது, ஞானத்தை மறைத்துக் கொண்டு நிற்பது ஆணவமலம். ஆகவே நம்ம தயவு சிவன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானம் என்றால் ஞானம் இல்லாமைன்னு பொருள் கிடையாது. ஞானம் மறைக்கப்பட்டுள்ள நிலை, ஞானம் மறைக்கப்பட்டது. இப்ப நம்ம எதை நீக்கணும், மறைத்தலைதான் நீக்கணும். ஞானம் இருக்குங்க. நம்ம சத்காரியவாதம் பேசுகின்றவர்கள், இல்லாத உண்டு பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே ஞானம் இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆணவமலம். அந்த மறைப்பை நீக்க வேண்டும். அப்போ ஞான துரோதகமா இது மறைத்துக் கொண்டு நிற்றலால் இந்த உயிருக்கு சற்றே அறிவிளங்கும்படியாக, ஏனென்றால் உயிர் படிப்படியாக அறிவை அடைய வேண்டும். அறிவை திடீரென்று அறிவை அதுக்கு தர முடியாது, தந்தாலும் அந்த உயிரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இறைவன் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு தேகமா அது கொடுக்கிறான். ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், அன்னமய கோஷம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். இதுக்குரிய எடுத்துக்காட்டு வேண்பா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உயிரை அவன் அறிவு உண்டாக்கும்படியாக செய்கிறான்.